இப்பொழுது நாம் அடுத்ததாக பார்க்க போகின்ற தலைப்பை பொறுத்தவரையில் இந்த நியத்து வைக்கக்கூடிய முறை, நியத்து வைக்கக்கூடிய முறையைத்தான் அடுத்ததாக நாம் பார்க்கப் போகின்றோம். நியத்து வைக்கக்கூடிய முறையை பொறுத்தவரையில் நாம் ஆரம்பத்திலே உங்களுக்கு குறிப்பிட்டோம், ஹஜ்ஜை ஒருவர் மூன்று முறை இருக்கிறது, அதில் ஒரு விரும்பிய முறையை தெரிவு செய்து ஹஜ்ஜை நிறைவேற்றலாம். அதில் சிறந்ததாக தமத்துவை குறிப்பிட்டோம். தமத்துவ முறையிலே ஹஜ் செய்ய விரும்பக்கூடியவர், தமத்துவ முறையிலே ஹஜ் செய்ய விரும்புகின்றவர் இஹ்ராமுக்கு முன்னர் செய்ய வேண்டிய சுன்னத்துக்களை குறிப்பிட்டோம். குறிப்பாக அந்த இடத்துக்கு சென்றதன் பிறகு ஒருவர் இஹ்ராமுக்காக குளித்துக் கொள்ளுதல், தனது உடலுக்கு மனம் பூசிக்கொள்ளுதல், இவைகளை செய்ததன் பிறகு ஒருவர் தமத்துவ முறையிலே ஹஜ்ஜை செய்கின்றார் என்றால் அவர் எவ்வாறு நியத்து வைக்க வேண்டும், நான் தமத்துவ முறையிலே ஹஜ்ஜை உம்ராவை அல்லாஹ் உனக்காக நிறைவேற்றுகிறேன் என்பதை தனது மனதிலே எண்ணியவராக லப்பைக்க உம்ரதம் முதமத்திஅம் பிஹா இலல் ஹஜ் என்ற வார்த்தைகளை அவர் சொல்வார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், தமத்துவ முறையிலே ஹஜ்ஜை செய்யக்கூடியவர் தமத்துவ முறையிலே ஹஜ்ஜை உம்ராவை செய்வதாக மனதிலே எண்ணியவராக லப்பைக்க உம்ரதம் முதமத்திஅம் பிஹா இலல் ஹஜ் என்று சொல்வார். நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், நீயத்தை வாயால் மொழிவதென்று ஒன்று கிடையாது, அது பிதா. நீயத்துக்குரிய இடம் உள்ளம். நாம் ஹஜ்ஜை செய்வதாக மனதால் நீயத்து வைத்து இங்கு சொல்கின்ற வார்த்தை லப்பைக், லப்பைக் என்ற வார்த்தைக்குரிய பொருள் என்னது, உனக்கு அடிபணிந்து உன் சமூகம் வந்துவிட்டேன், உனக்கு அடிபணிந்தேன் என்பதுதான் இதனுடைய பொருள். எனவே நான் என் உம்ராவை ஹஜ்ஜுடன் சேர்த்து நியத்து வைத்தவனாக உன் சமூகம் வந்துவிட்டேன், நியத்து வைத்தவனாக என்ற வார்த்தை கூட இந்த எதிரொலை கிடையாது, அதாவது உனக்கு அடிபணிந்தவனாக உன் சமூகம் வந்துவிட்டேன், லப்பைக்க உம்ரதம் முதமத்திஅம் பிஹா இலல் ஹஜ் என்ற அந்த வார்த்தைகளை வாயால் மொழிய வேண்டும், உள்ளத்தால் நியத்து வைத்தவராக. அல்லது தமத்து முறையில் செய்யக்கூடியவருக்கு உம்ராவுக்கு மாத்திரம் நியத்து செய்யலாம், தமத்து முறையில் ஹஜ்ஜை செய்வராக மனதால் எண்ணி நான் யாழ்லா உனக்காக தமத்து முறையில் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக முதலில் உம்ராவை நிறைவேற்றுகிறேன் என்பதை மனதிலே எண்ணியவராக லப்பைக்க உம்ரதன் என்று அவர் கூறுவார், நான் இனி உனக்காக உம்ராவை நிறைவேற்றும் சமூகம் வந்துவிட்டேன். எனவே அடுத்ததாக நீங்கள் கவனிக்க வேண்டியது கரான் முறையிலே ஒருவர் ஹஜ்ஜை செய்கின்றார், கரான் முறையிலே ஹஜ்ஜை செய்யக்கூடியவர் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து நியத்து வைத்தவராக யாழ்லா உனக்காக செய்கிறேன் என்று மனதிலே எண்ணியவராக லப்பைக் அல்லாஹும்ம பி ஹஜ்ஜத்தின் வ உம்ரா, நான் உனக்காகவே ஹஜ் உம்ராவை நிறைவேற்றும் சமூகம் வந்துவிட்டேன் என்று அவர் இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அதே போன்று இஃப்ராத் முறையிலே ஹஜ்ஜை செய்வர் ஹஜ்ஜை மாத்திரம் அல்லாஹுக்காக செய்வதாக மனதிலே எண்ணியவராக லப்பைக்க ஹஜ்ஜன் என்று அவர் கூற வேண்டும். எனவே நாம் முதலாவது எந்த முறையிலே ஹஜ்ஜை செய்கின்றோமோ அந்த முறையை தெரிவு செய்து அதற்கேற்ப நீயத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். பஹரமாக செய்கிறோம் என்றால், நாம் யாருக்காவது பஹரமாக ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறோம் என்றால், உதாரணமாக ஒருவர் தாய்க்கு பஹரமாக ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார் என்றால் தாய்க்கு பஹரமாக நிறைவேற்றுவதாக மனதிலே எண்ணியவராக லப்பைக்க உம்ரதன் முதமத்தி அம்பியாயல் ஹஜ் அன் உம்மி என்றோ எந்த முறையிலே செய்கிறாரோ அதற்கேற்ப அந்த வார்த்தைகளையும் சொல்லிக் கொள்வார், நீயத்தையும் அதற்கு பகரமாக என்பதை நீ மனதால் வைத்துக் கொள்வார். இன்னொரு விஷயம் இந்த இடத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டும், அதாவது பயணத்தில் ஏதாவது தடைகள் ஏற்படும் என்று பயந்தால், பயணத்தில் ஏதாவது தடைகள் நோயின் காரணமாகவோ அல்லது குறிப்பாக பெண்கள் மாதவிடாய் போன்ற இப்படியான காரணங்களுக்காக அந்த ஹஜ்ஜுடைய பயணத்தில் ஏதாவது தடைகள் வரும் என்று பயந்தால் அவர்களுக்கு கூடுதலாக இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொள்ளலாம், அல்லாஹும்ம இன் ஹபசனி ஹாபிசுன் ஃபமஹில்லி ஹைது ஹபஸ்தனி என்ற இந்த வார்த்தைகள். இதனுடைய பொருள் என்ன, யா அல்லாஹ் நீ எந்த இடத்தில் என்னை தடுக்கின்றாயோ அதுதான் நான் நிற்கக்கூடிய இடம் என்று இந்த வார்த்தைகளை நியத்துக்கு பிறகு ஒருவர் சொல்வதாக இருந்தால் சொல்வார் என்றால் அவருக்கு அந்த ஹஜ்ஜுடைய வணக்கங்களில் ஏதாவது தடைகள் வரும் பொழுது அவர்கள் அதற்கு பரிகாரமாக எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, குற்றப்பரிகாரம் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது, அதற்காக முன்கூட்டி இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொள்ளலாம். எனவே இதையும் இந்த இடத்தில் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். மற்ற விடயம்தான், நபிகரா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஓதி ஒரு துவாவை சொன்னோம், அவர்கள் ஹஜ்ஜுக்காக நியத்து வைத்ததன் பிறகு அல்லாஹ் மஹாதிகி ஹஜ்ஜத்தன்லா என்று அல்லாஹ் இந்த ஹஜ்ஜை முஹஸ்துதியுடன் கூடியதாகவோ அல்லது மக்கள் போற்ற வேண்டும் என்ற விதத்திலோ அமைத்து விடாதே என்ற அந்த துவாவை ஓதிக்கொள்ளலாம். அது ஆதாரபூர்வமான ஹதீஸில் இடம் பெறுகின்றது. எல்லாருமே சகோதரர்களே, இவ்வாறு தான் ஒருவர் என்ன செய்கின்றார், நியத்து வைத்துக் கொள்வார். இங்கே கவனிக்க வேண்டிய மற்றொரு அம்சம் என்னவென்றால், நியத்து வைத்துக் கொள்கின்ற பொழுது, நியத்து வைக்கின்ற பொழுது ஒருவர் தனது வாகனத்திலே அமர்ந்து நியத்து வைத்துக் கொள்ள சுன்னத்தாகும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தனது இறுதி ஹஜ்ஜின் பொழுது தனது வாகனத்தில் அமர்ந்தவராக ஹஜ்ஜுக்காக நியத்தை வைத்தார் என்பதை பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையிலே ஒருவர் இந்த இஹ்ராமுக்கு முன்னர் செய்ய வேண்டிய சுன்னாக்களை செய்துவிட்டு அந்த வெண்மையான வெள்ளை நிற ஆடைகளை துணிகளை அந்த துண்டுகளை மாத்திரம் அணிந்தவராக தனது வாகனத்திலே அமர்ந்து நியத்து வைத்துக் கொள்வது சுன்னாவாக இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரை பெண்கள் தங்களுடைய ஆடையிலே ஒரு குறிப்பிட்ட நிறம் கிடையாது, கருப்பன்றோ வெள்ளை என்றோ பச்சை என்றோ கிடையாது, விரும்பிய ஒரு நிறத்தை தெரிவு செய்யலாம். ஆனால் பெண்களுடைய ஆடை இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்டதாக அமைந்திருக்க வேண்டும். பெண்களுடைய ஆடை என்பது இஸ்லாம் எல்லா காலங்களிலும் ஒரு பெண்ணுக்கு எவ்வாறு தங்களுடைய ஆடைகளை அமைத்துக் கொள்ளுமாறு கட்டளையிட்டிருக்கின்றதோ அந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய ஆடை என்பது அதாவது மில்லி ஆடைகளாகவோ அல்லது உடலுடைய பகுதிகளை வெளிப்படுத்தக்கூடிய விதமாகவோ அந்த ஆடைகள் அமைந்துவிடக்கூடாது, இறுக்கமாக இருக்கக்கூடாது. ஏன், அதன் மூலமாக ஃபித்னாக்கள் ஏற்படலாம், ஆண்கள் ஏனையவருடைய சிந்தனைகள் திரும்பலாம். இது அந்த ஹரம் என்ற பகுதிக்குள் ஒரு பெரும் குற்றமாக கருதப்படும். எனவே ஆடைகள், பெண்களுடைய ஆடைகள் குறிப்பாக இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். பெண்கள் இஹ்ராமின் போது முகத்தை திறந்திருக்க வேண்டும், தங்களுடைய கைகள் மணிக்கட்டு வரை உள்ள பகுதிகளை திறந்திருக்க வேண்டும் என்பதை இங்கு நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே என் அருமை சகோதரர்களே, இப்பொழுது நாம் சில காட்சிகளையும் இதிலே பார்ப்போம். இது வந்து ஒருவர் இஹ்ராமுக்கு முன்னர் குளித்துக் கொள்வது சுன்னா என்பதை பார்த்தோம். இஹ்ராமுக்கு முன்னர் ஒரு இஹ்ராமுக்காக குளித்துக் கொள்ளுதல், அதே போன்று தனது உடலிலே மணம் பூசிக்கொள்ளுதல், அதே போன்று இஹ்ராமுடைய அந்த ஆடை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை பார்க்கின்றீர்கள். ஒருவர் நியத்து வைத்துக் கொள்வது, நியத்து வைப்பது என்பது தனது வாகனத்தில் அமர்ந்தவாறு நியத்து வைத்துக் கொள்வது என்பது சுன்னா என்பதையும் உங்களுக்கு இதற்கு முன்னர் சுட்டி காட்டினோம். அதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால், அதாவது கடல் மார்க்கமாக அல்லது விமானம் மார்க்கமாக வரக்கூடியவர்கள் ஹஜ்ஜுக்காக அவர்கள் குறிப்பிட்ட எல்லை அடைகின்ற பொழுது அவர்களுக்கு அறிவிக்கப்படும். அவர்கள் அந்த இடத்தில் அவர்கள் ஹஜ்ஜுக்காக நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு முன்னரே அவர்களுக்கு தயாராகி கொள்ளலாம். அவர்கள் அதற்கு முன்னரே தயாராகி அந்த இடத்தை அடைகின்ற பொழுது அவர்களுக்கு அறிவிப்பு செய்யப்படும். அந்த இடத்திலிருந்து அவர்கள் ஹஜ்ஜுக்காக தங்களுடைய நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த முறையிலே ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றார்களோ அந்த முறையிலே அந்த நியத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும். நியத்து வைக்கக்கூடிய இந்த இதில் வந்து எதுவும் உங்களுக்கு கேள்விகள் இருக்கா? இப்போ கடைசி இப்போ பார்க்கக்கூடிய இந்த விஷயத்தில் உங்களுக்கு கடைசியாக சொன்ன இந்த விடயங்களில் எதுவும் சந்தேகங்கள் இருக்கிறதா? இல்லை, கால்கள் மூடப்பட்டிருக்கணும், பெண்களுடைய கால்கள். ஓ, பெண்கள் மூட வேண்டும், ஆண்கள் தான் பாதணிகள் அணிந்திருக்க வேண்டும். பெண்களை பொறுத்தவரை பெண்கள் முழுமையாக மூடி இருக்க வேண்டும். நியத்து வாயால் கிடையாது, நியத்துக்குரிய இடம் உள்ளம். நியத்தை வாயால் மொழிவது பிதா, வழிகேடு. நபி அவர்கள் அப்படி ஒரு வழிமுறையை காட்டித் தரவில்லை. நியத்துக்குரிய இடம் உள்ளம், நியத்தென்றால் எண்ணுதல். நாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை பொறுத்தவரை லெப்பை, நன்றாக கவனியுங்கள், லெப்பை என்றால் உன் சமூகம் வந்துவிட்டேன், ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக, உம்ராவை நிறைவேற்றுவதற்காக உன் சமூகம் வந்துவிட்டேன் என்பதுதான் அதனுடைய பொருள். இப்போ நியத்தென்றால் அரபுல அன்வி என்று வரேன், அன்வி நான் நியத்து வைக்கின்றேன், அப்படி ஒரு வார்த்தை இங்கு வரவில்லை. இங்கு வருவதெல்லாம் லெப்பை என்று தான் வருகிறது. இந்த தல்பியாவை நாம் வாயால் சொல்கிறோம், ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக மனதால் எண்ணியவர்களாக தல்பியாவுடைய வார்த்தை வாயால் சொல்கிறோம். எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும், தொழுகையாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும், நபி அவர்கள் நமக்கு காட்டிய வழிமுறை என்ன, நீயத்தை உள்ளத்தால் தான் ஒருவர் வைக்க வேண்டும். நீயத்துக்குரிய இடம் உள்ளம். இப்போ தொழுகை நாம் பார்க்கிறோம், நமது சமூகத்தில் நம்ம ஷாஃபி மதுகவை பின்பற்றக்கூடியவன் சொல்லக்கூடியவங்க பெரும்பாலும் என்ன செய்வாங்க, நீயத்துகளை வாயால் மொழிந்து கொண்டிருப்பார்கள். உசல்லி ஃபரதல் தொஹரி, அதை பொண்ணு வைத்து சோமகதி நண்டலாம் நோன்பு. இப்படி ஒரு வழிமுறையை நபி அவர்கள் காட்டி தரவில்லை. இது ஒரு பிதா. ரசூலுல்லாஹி அவர்கள் தொழுகைக்காக வந்தால் அவர்கள் வாயால் மொழியக்கூடிய முதலாவது வார்த்தை அல்லாஹ் அக்பர் தான், அதற்கு முன்னர் ஒரு வார்த்தை இருக்காது. எனவே நீயத் என்பது உள்ளத்தில் தான் நீயத்து வைக்கப்பட வேண்டும். நீயத்துக்குரிய அந்த இடம் உள்ளமாக இருக்கிறது, வாயால் மொழிவது பிதா என்பதை மிக தெளிவாக நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய மற்றொரு அம்சம் இருக்கிறது, அது என்னவென்று சொன்னால், இந்த இஹ்ராம் அணிந்து நியத்து வைத்ததன் பிறகு ஒரு சிலர்கள் சில தொழுகைகளை தொழுகின்றார்கள். ஏதோ இஹ்ராம் அணிந்து நியத்து வைத்தவுடன் அதற்கு ஒரு சிறப்பு தொழுகை இருப்பதாக நினைக்கின்றார்கள். அது ஒரு பிழையான ஒரு நிலைப்பாடு, பிழையான ஒரு கருத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும், அதாவது துல் ஹுலைஃபாவிலிருந்து ஹஜ்ஜுக்காக அவர்கள் நியத்து வைத்து வருகின்றார்கள். அப்படி வருகின்ற பொழுது வாதில் அகீக் என்று சொல்லப்படுகின்ற அந்த பள்ளத்தாக்கு, அந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். வந்து என்ன சொல்கிறார்கள், சல்லி ஃபி ஹாதல் வாதில் முபாரக், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், இந்த புனித ஓடையிலே இந்த பள்ளத்தாக்கில் நீர் தொழுவீராக என்று சொல்லப்படுகின்றது. எனவே அந்த இடம் ஒரு புனிதமான இடம், அங்கே நபி அவர்கள் தொழுதார்கள். எனவே துல் ஹுலைஃபா வழியாக, மதீனா வழியாக யாராவது இஹ்ராம் அணிந்து நியத்து வைத்து வந்தால் அவர்கள் அந்த இடத்தில் இரண்டு ரகாத்துகள் தொழுவது என்பது சுன்னா. ஆனால் பொதுவாக எல்லா எல்லைகளிலும் செல்லக்கூடியவர்கள் இஹ்ராம் அணிந்து நியத்து வைத்த பிறகு ஒரு விசேஷ தொழுகை இருக்கிறதா என்றால் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஒரு ஃபரதான தொழுகையாக இருந்தால் அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம். அது போக இஹ்ராம் அணிந்து நியத்து வைத்ததன் பிறகு ஒரு சிறப்பு தொழுகை இருக்கிறதா என்றால் இல்லை. சிலர்கள் சொல்வார்கள், நாம் பள்ளிக்கு போய் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகிறோம். தஹியத்துல் மஸ்ஜிதை பொறுத்தவரையில் ஒருவர் தொழுகிறதுக்காக பள்ளிக்கு போகிறது கிடையாது. பள்ளிக்கு போகிற ஒருவர் அதை தொழாமல் உட்காரக்கூடாது, தொழுது விட்டு உட்கார வேண்டும். அதே போன்று வுதுவுக்காக ஒரு தொழுகை இருக்கிறது, வுது ஒரு செய்தவுடன் இரண்டரக்காய் தொழுது கொள்ளலாம். இப்படியான தொழுகைகளை தொழுவதாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இஹ்ராம் அணிந்து நியத்து வைத்த பிறகு அதற்கென்று ஒரு சிறப்பு தொழுகை இருக்கிறதா என்றால் இல்லை. எனவே இந்த சட்டத்தை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.